நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய குமாரனே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வரேன். மகிமை உம்முடைய நாமத்திற்கு. இயேசுவே, தாவீதின் குமாரனே, உம்மை மகிமைப்படுத்துவதே எங்கள் நோக்கம், அப்பா எங்கள் விருப்பம். இயேசுவே தேவகுமாரனே, எங்கள் நம்பிக்கை நாயகனே, எங்களை வாழ வைத்தவரே, எங்களோடு வாழ்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, சித்தம் எங்கள் மத்தியில் செய்யப்படும். அப்பா பேசுங்க, உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புங்க, எங்களை இருதயங்களை விருத்த சிந்தனப்படுங்க. ஆவியினாலும் உம்முடைய வசனத்தினாலும் எங்களை குயிப்பீங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், வடிகள் உறவுக்கு நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு பகுதி உண்டாகட்டும். தேவனுடைய செய்திகளை நாம் கடந்து செல்வோம். என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம். கம் வித் மீ ப்ளீஸ், தி கோஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 2 ப்ளீஸ், 2 அதிகாரம். அதிலே சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போமே. 10-14 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 2 அதிகாரம் 10-14 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம்.
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். புள்ளிய துணிகளை சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்,
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை,
பூமியிலே சமாதானமும்,
பூமியிலே சமாதானம்,
மனுஷர் மேல் பிரியமும்,
மனுஷர் மேல் பிரியமும்
உண்டாவதாக
என்று சொல்லி தேவனை, பதினாலாம் வசனத்தோடு,
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்,
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை,
பூமியிலே சமாதானம்,
பூமியிலே சமாதானம்,
மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள்.
ஸ்தோத்திரம். இது கிறிஸ்துமஸ் காலமாக, கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற காலமாக இருக்கிறபடியால், அதை ஒட்டின ஒரு செய்தியை பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நமக்கு நலமாய் கண்டது. ஆகவே சுருக்கமாக இந்த நாளிலே நாம் இந்த வார்த்தைகளை பார்த்து படித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாகட்டும். அந்த 14 வசனம் இப்படியாய் சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். தேர் ஆர் 3 திங்ஸ், 3 காரியங்கள் தேவ தூதனாலே அறிவிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், தேவதூதன் பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து சொன்ன வார்த்தை அல்லது செய்தி என்னவென்றால், குளோரி டு காட் இன் ஹையஸ்ட், தேவனுக்கு மகிமை. 2, பூமியிலே சமாதானம், பீஸ் டு த வேர்ல்ட். 3, மனுஷர் மேல் பிரியம், வெல் பிளேஸ் வித் த பீப்பிள். எப்பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, யாரால் சொல்லப்படுகிறது? பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் கொண்டு வந்து சொன்ன வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டிருக்குது? கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தபோது, இயேசு இந்த உலகத்திலே பாலகனாக பிறந்தபோது சொல்லப்பட்ட வார்த்தை. சோ இந்த 3 வார்த்தை குறித்து தருகோடு கத்தருக்குள்ள பேச வருகிறேன். எனக்கு அறிவான தேவன பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிறப்பால் என்கிற தலைப்பிலே நான் இந்த செய்தியை கூட பேசலாம் என்று அவர்களுக்கு விரும்புகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பால் 3 காரியங்கள், 1 தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். சரி, இது இப்படி இருக்க, கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லும் பொழுது அதை குறித்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். நன்றா இல்லை கவனிங்க, கிறிஸ்து பிறந்தார் சத்தியம், மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை சத்தியம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்வதில் பார்க்க, கிறிஸ்து பிரவேசித்தார் என்று சொல்வது மிகவும் பொருத்தமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன் நான் அப்படி நினைக்கிறேன் சொன்னார், ஏசாயா 9:6 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படி சொல்லப்படுது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படியானால் இருக்கிற ஒன்றை தான் கொடுக்க முடியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இருந்தார், காலம் நிறைவேறின போது கன்னிகைக்கு மகனாக இந்த உலகத்தில் அவர் பிறந்தார். இருந்தவர், இருக்கிறவர், வரப்பவர், வெளிப்படுத்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா? இருந்தவர், இருக்கிறவர், வரப்பவர். ஆகவே இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின போது இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்தார். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள ஆண்டவர் காலம் நிறைவேறின போது பிதாவின் சித்தப்படி இந்த பூமியிலே அவர் பிரவேசித்தார். இருந்தவர் இப்போது நம்மை சந்திக்க, நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க, நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற, நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்க தேவகுமாரனாக இயேசு இந்த உலகத்திலே பிரவேசித்தார் என்பது சத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, போகட்டும். சோ இயேசு இந்த உலகத்தில் பிரவேசித்த போது தேவதூதர்கள் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அங்க சொல்லப்படுறது பரம சேனையின் திரளம், மல்டிடியூட் ஆஃப் தி ஏஞ்சல், திரளான, கணக்கில்லாத, எண்ணு கணக்கில்லாத ஏராளமான ஏஞ்சல். செய்தியை கொண்டு வந்தது ஒரு தூதன். ஆனா அந்த தூதன் இந்த வார்த்தைகளை சொல்ல உடனே ஏராளமான தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். பரலோகத்தில் இருந்த தேவகுமாரன் பூமியிலே மனிதனாக அவதரித்த போது அந்த பரமதே சேனையின் திரள் இறங்கி இந்த பூமிக்கு வந்து பூமியின் மேய்ப்பர்களுக்கு முன்பாக இயேசுவை பாடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை தான் முதலாவது உன்னதங்களிலே, இன் தி ஹையஸ்ட், உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை. நன்றாக விளைக்கொள்ளுங்க, நன்றாக விளைக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து, நான் சொல்றதை தயவு செய்து மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துடைய மானிட பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய மனுஷீக பிறப்பு உன்னதங்களில் இருக்கிற பிதாமாகிய தேவனுக்கு மகிமை. நல்லா விளைக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்தது பிதாவாகிய தேவனுக்கு பரலோகத்தில் மகிமை என்று தேவ தூதர்களாலே சொல்லப்படுகிறது. சரி, இதை குறித்து சில வார்த்தைகள் நான் உங்களோடு பேசலாம் மட்டும் ஆண்டவருக்குள்ள பெறும்புறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே இதை ஒட்டின வேத சத்தியங்களை நாம் கருத்தாக கவனமாக கண்டுகொள்ள வேண்டியதும், நம்முடைய வாழ்விலே நாம் கை கொள்ள வேண்டியதுமான முக்கியமான ஒரு காரியம் இதுக்கு இருக்கதை பார்த்து படித்து அதற்கு என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆண்டவருக்கு விரும்புகிறேன். தேவன் நம் எல்லாருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வசனமாக நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் விட்டுக் கொடுப்பமாக இருந்தால் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுவார். நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தினால் ஆவியானவரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஹோலி ஸ்பிரிட் இஸ் சோ சொப்டன் ஜென்டில், இலகுவில ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். நல்லா விளைக்கொள்ளு. இலகுவில நமக்குள்ளே வாசமா இருக்க, நமக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக அவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளாத மனுஷன் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளாத மனுஷன் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளாத மனுஷன் இயேசுவோட வருகையில எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை இலகுவிலே நாம துக்கப்படுத்த முடியும். Because he is so soft. அவைதன் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஆவியானவர் துக்கப்படுத்தாது இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. போகட்டும். சோ இயேசு பிறந்த போது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை. அப்ப கிறிஸ்துவின் பிறப்பு பிதாவாகிய தேவனுக்கு மகிமை. நன்றா நீங்க விளையாடுங்க. நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் சொல்லி நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை அவர் நிரூபித்திருக்கிறார். மாமிசமாக இந்த உலகத்தில் 30 ஆண்டுகள், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் பெற்றோருக்கு, மாமிசமான தாயின் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்திருக்கிறார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்திருக்கிறார் வாழ்க்கை. பிற்பாடு பிதாவை நேரம் வந்தபோது 30 வயதிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று, ஞானஸ்தானம் பெற்று தன்னுடைய பகிரங்க பப்ளிக் மினிஸ்ட்ரியை ஆரம்பிக்கிற நாம் இதை அறிவோம். ஆனால் 4 சுவிசேஷங்களையும் பார்க்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாம் விளைவுங்க, இயேசு கிறிஸ்து எங்கும் தன்னைத்தான் மகிமைப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து எங்கும் தன்னை தான் மகிமைப்படுத்தவில்லை. ஏனென்றால் பிதாவாலே வருகிற மகிமையை அவர் எதிர்பார்த்தாரே ஒழிய தன்னைத்தான் மகிமைப்படுத்தவில்லை. இதை நான் வசனத்தோடு உங்களுக்கு காட்டுறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்பட்டு ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 8 சீக்கிரமா சீக்கிரம் பாருங்க, நான் சீக்கிரமா முடிக்க விரும்புகிறேன். யோவான் 8:50 வசனத்தை நான் பார்ப்போமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொன்ன வார்த்தைக்கு ஆதாரம் அடிப்படை இங்க நான் பார்க்க முடியும். யோவான் 8:50 வசனத்தை நான் வாசிப்போமே.
நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார்.
இயேசு என்ன சொல்றாரு? நான் எனக்கு மகிமையை நான் எனக்கு மகிமையை தேடுறதில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுடைய குமாரனாக இருந்தும் இந்த பூமுலக வாழ்விலே தனக்கு தான் மகிமையை தேடவில்லை. இது நம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த பாடம். இது நம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம். அது என்னவென்றால் நீங்களும் நானும் நமக்கு மகிமையோ பெருமையோ தேடக்கூடாது. நான் உலகத்துக்கல்ல, உள்ளே வந்த உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு எனக்கு சேர்த்து போதிக்கிறேன். மகிமையையும் பெருமையையும் தேவனுடைய பிள்ளைகள் வெறுக்க வேண்டும். நன்றாக விளைக்கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த உலகம் ரெண்டே ரெண்டு காரியத்தை தான் அதிகம் விரும்புது, நாடுது, தேடுது, ஓடுது. அது என்ன தெரியுமா? ஒன்று புகழ், மற்றது பணம். Take anybody in this world, fame and money. புகழ், மணி, காசு, புகழ், இந்த ரெண்டும் தான் இன்றைக்கு உலகத்தில் மிகவும் முக்கியமான காரியமாக கருதப்படுறது. இதைத்தான் ஜனங்கள் தேடு. படிப்போ, பட்டமோ, திறமையோ, விளையாட்டோ, கல்வியோ, whatever, anything, நோக்கம் என்ன? பணம், புகழ். That is worldly thing. அது உலகம். ஆண்டவரோ நம்மை உலகத்திலிருந்து வேறு பிடித்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே உலகத்தின் பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள இல்லாதபடி பார்த்துக் கொள்ளப்படுவது அவசியம். ஆண்டவர் இயேசுவே நமக்கு மாதிரி என்பது நாம் மறுக்கவும் மறைக்கவும் முடியாத உண்மையும் சத்தியமும் கூட. ஆகவே இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, அவர் மனுஷனாக வாழ்ந்தபோது அவர் தமக்கு மகிமையை தேடவில்லை. பிதாவினாலே வருகிற மகிமையைத்தான் அவர் விரும்பினு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை நாம பின்பற்றணும். கம் அண்ட் ஃபாலோ மீ என்றார் இயேசு. கலிலேயா கடலோரத்தில் பேதுருவையும் அந்திரியாவை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? என்னை ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. அப்படின்னா இயேசுடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த விதமாக நாம் வாழ வேண்டும் என்பதே பிதா நம்மை குறித்து சித்தமாக இருக்கிறது இல்லையா? அவருடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அதுக்குத்தானே இந்த வசனம், அதுக்குத்தான் நான் இந்த கூடுகிறேன். தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 மாறி மாறி தேறி தேறி தேவனுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாறணும். நம்முடைய ஒரிஜினல் சுபாவம் இருக்குது. நாம் பிறந்ததிலிருந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு சொந்த ஒரிஜினல் சுபாவம் இருக்குது. அந்த சுபாவங்கள் அழிய வேண்டும், அந்த சுபாவங்கள் ஒழிய வேண்டும், அந்த சுபாவங்கள் மறைய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற முடியும். இதை நமக்குள்ளே செய்கிறவர் தேவ ஆவியானவர் ஒருவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அவர் தமக்கு மகிமையோ பெருமையோ தேடவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட மகிமையை பெருமை நாம் தேடக்கூடாது. ஒன்று நிச்சயம், ஒன்று சத்தியம். நான் சொல்றதை கேளுங்க, கேளுங்க. மகிமை தேவனுடையது, அதை நாம களவெடுத்துடக்கூடாது. பல விதங்களிலே, பல கோணங்களிலே, பல வடிவங்களிலே நாம் நமக்கு மகிமையை பெருமையை தேட முடியும். நம்முடைய மனசாட்சியை கேட்டு பார்த்தால் அது தெரியும். ஒருவேளை நான் பிரசங்கம் பண்றேன், கத்தட ஊழியத்தை செய்கிறேன், அல்லது பாட்டு பாடலாம், எதுவும் செய்யலாம். ஆனா என் நோக்கம் என்ன? எனக்கு மகிமையும் புகழையும் தேடுவதற்காக நான் ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை நான் செய்கிற ஊழியத்தை பார்த்து நீங்கள் நல்ல பாஸ்டர், நல்ல காரியம் நீங்க சொல்லலாம், பல காரியங்களை மிச்சம் நான் சொல்ல வர. ஆனா தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுவாரு? என் இருதயத்தின் நினைவு என்ன? நான் என்ன எண்ணத்தோடு பேசுகிறேன்? என்ன எண்ணத்தோடு, என்ன நோக்கத்தோடு ஊழியம் செய்ய? லிசன் டு மீ ப்ளீஸ், தயவு செய்து கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் என்ன நோக்கத்தோடு, நான் அநேக காரியங்களை செய்யலாம், அநேக காரியங்களிலே நான் பிஸியாக இருக்கலாம், பல காரியங்கள் நான் திறமையுள்ளவனாக இருக்கலாம், என்னால பல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் நான் என்ன நோக்கத்தோடு அவைகளை செய்கிறேன்? தேவனை மகிமைப்படுத்துற விதமாக கத்தட ஊழியத்தை நான் செய்கிறேனா, அல்லது என்னை பெருமைப்படுத்த, என்னை மகிமைப்படுத்த நான் கத்தட ஊழியத்தை செய்கிறேன்? எனக்கு தெரியும் ஒருவர் பிரசங்கம் பண்ணிட்டு முடிய விட்டு பெண்ணுக்கு போய் கேட்பாரு என்ற பிரசங்கம் எப்படி இருந்தது. எனக்கு அருமையான தேவையான பிள்ளைகளே, ஒருவேளை நாலு பேர் சொல்லலாம் பாச நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு, பட் அதனால என்ன நன்மை, அதனால என்ன நடந்திருக்கு, வாழ்க்கையில என்ன மாற்றம், அவர்களுக்குள்ள என்ன மனந்திருப்பம், சபையில என்ன பக்தி விருத்தி, பல்லவ தேவனுடைய காரியங்கள் ஆவியோட செயல்கள் சபையில நடக்கிறதா, தேவனுடைய வசனம் ஜனங்களை மாற்றுகிறதா, தேவனுடைய வசனத்துக்கு ஜனங்கள் வளைந்து கொடுக்கிறார்களா, சபையில மாற்றங்கள் மனம் திரும்புதல்கள் தேவ ஆவியினால வசனத்தினால் ஏற்படுத்ததோ தேவனுக்கு மகிமை உண்டானதோ அதுவல்லவோ தேவனுக்கு பிரியம். இவைகள் வெளியில் இயேசுக்குள்ள தெரியாது, இதை உள்ள இருக்கு. நான் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறேன், என்ன நோக்கத்தோடு ஊழிய செய்கிறேன், மனுஷர்கள் மத்தியிலே மேன்மையாக எண்ணப்படுற தேவனுக்கு அருவறுப்பாக. என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகள், நான் சத்தியத்தை பேசுகிறேன். இது நம்முடைய மாமிசத்தோடு ஒட்டி இருக்கிற ஒரு காரியம். நமக்கு புகழையும் நமக்கு பெருமையும் நமக்கு மகிமையும் நாம் தேடுவோமாக இருந்தால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது, நம்மை பிரியப்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை நாலு பேரை பிரியப்படுத்தலாம், ஆனால் தேவனை நாம பிரியப்படுத்த முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. யோவான் ஸ்நானனை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனையோ ஓடியது. ஏன் தெரியுமா, அவன் இருக்கிற பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, கிறிஸ்துவ பக்கமாக ஜனங்களை திருப்பான். அதோ இவன் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குள் இவன் தான் புலோகி. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் இருக்கிறதுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 6 மாத இடைவெளிக்கு முன்பு அப்ப யோவான் ஸ்நானம் தோன்றி இருக்கணும் பப்ளிக் மினிஸ்ட்ரிக்கு. அவன் அதுவரை பிரசங்கித்த பிரசங்கத்தினால் அநேகர் அவனுக்கு சீசனாக இருந்திருக்கிறது நம்ம வேதத்துல பாக்குறோம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட உடனே இயேசு இதோ இவர் தான், இவர் தான் அவரை பின்பற்றுங்க, தன்னோடு இருந்த எல்லாரும் அவரை பின்பற்ற, இவர் தான் ரட்சகர், இவர் தான் ஆண்டவர். சோ கிறிஸ்துவின் பக்கமாக அவன் ஜனங்களை திருப்பி இருக்கான் பாரு. இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியமும் ஜனங்களை தேவன் பக்கமாக திருப்புதா? தயவு செய்து நீ கேட்டு, ஒருவேளை நான் ஊழியம் ஒன்று செய்யறதில்லை, நான் சும்மா தான் இருக்கிறேன், ஆகவே இது ஊழியக்காரர் தான் பொருந்தமட்டு அப்படி உனி உனக்குள்ள ஒரு சாக்கு போக்கு சொல்லாது. நான் சொல்ல பாரு காரியம் என்னவென்றால், இந்த கிறிஸ்துமஸ் செய்தியாக கர்த்தருக்கு நான் உங்களை கொண்டு வந்து அறிவிக்கிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய ஊழியத்தினாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பது, இதுதான் இந்த செய்தியின் சாரம். ஆகவே ஊழியம் செய்யறதுனால மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையினால், நான் வாழுகிற வாழ்க்கையினால் ஜனங்கள் கிறிஸ்துவின் பக்கம் திரும்ப முடியுமா, அல்லது உலகத்தின் பக்கம் அவர்களை நாம திருப்புறோம். பட் வி பிலீவ் இன் காட், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆனா நம்முடைய இன்டென்ஷன், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய கதைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்கால திட்டங்கள், இவைகள் எல்லாம் உலகத்தை சுத்தியே இருக்கிறபடியால் அவைகளையே நாம மற்றவர்களுக்குள்ள விதைக்க பார்க்கிறோம் இல்லையா. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் சிந்திக்கிறார், பூமிக்குரியவன் பூமிக்குரியவன் சிந்திக்கிறார் என்று நான் சொல்றேன், வேதம் சொல்றது இல்லையா. தயவு செய்து யோசிச்சு பாரு. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்க சொல்லிட்டுமே, ஒரு நாள் காலையில எழும்பி நீங்க படுக்க போகும் வரைக்கும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குது, எவ்வளவு நினைவுகள் இந்த உலகத்தை குறித்து இருந்ததென்றும் எவ்வளவு எண்ணங்கள் தேவனை குறித்து இருந்ததை குறித்து யோசிச்சு பாரு. இப்படி சொல்றபடியால நாம நமக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, வேலை இருக்குது, அவைகளை சிந்திக்க கூடாதுன்ற அர்த்தம் இல்ல, அர்த்தம் இல்ல. அவங்க இருக்கல, நாம இந்த பூமியில நாம் வாழ்றோம், பரலோகத்துக்கு என்ன போக இல்லை. ஆனால் பூமியில நாம வாழ்ந்தாலும் நம்முடைய எண்ணம் தேவனோடு இருக்கு, நம்முடைய இதயம் தேவனோடு கூட. ஆபரகாம் பொன்னும் வெள்ளியுமுள்ள சீவனாக இருந்தான், ஆனால் அவன் தன் இதயத்தை அதன் மேல வைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 19 அதிகாரத்திலே ஒரு வாலிபன் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள என்னத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு பார்த்து சொன்னது, உனக்கு உண்டானது என்னதை விட்டு தரத்தில கொண்டு பிற்பாடு அவர் விட்டு போயிட்டான். ஏன் தெரியுமோ, அவருடைய இதயம் அங்கே இருந்தது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இதயத்துல நாம எதை சுமக்கிறோம், நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன, நாம் என்ன செய்ய போறோம், என்ன செய்ய விரும்புறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை செலவழிக்க விரும்புறோம், தயவு செய்து சிந்திங்க. நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய ஊழியத்தினாலும் தேவன் மகிமைப்படுவாரா, அது தேவனுக்கு நன்மையும் தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கும். அப்பொழுது தேவன் நம்ம பிரியமாக இருப்பார். ஆகவே நமக்குள்ள ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினாலும் என்னுடைய ஊழியத்தினாலும் உம்மை மகிமைப்படுத்துவதே என் நோக்கமாகட்டும். பாருங்க, ஆலயத்துக்கு வரைக்கும் ஆலயத்துக்கு வந்துட்டா நாம ஏன் நம்முடைய நினைவு எப்படி இருக்குது? இப்ப நான் என்ன செய்யறேன், ஆண்டவர் உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கேன், உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன், உங்களை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் என்று நான் சொல்றேன். ஏதோ எனக்கு தெரியும் நான் எங்க வந்திருக்கேன், நாம என்ன என்ன தொடுவாரோ, என்ன செஞ்சு தொடுவாரோ. தேவாலயத்துக்கு போகும்போது டடையே காப்பு. நாம ஏன் ஆலயத்துக்கு வாரோம்? தேவனை தொழுது கொள்ள அவரை மகிமைப்படுத்த நாம் கூடி வரும், அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் கூடி வருகிறோம், தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமாக இருக்க நாம் கூடி வருகிறோம். அவர் நம்ம நோக்கங்களை நாம் இழந்திருக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆகவே சபை கூடுகைகளிலே, நம்முடைய ஆராதனைகளிலே, நம்முடைய தொழுகைகளிலே தேவன் மகிமைப்படாவிட்டால் அது வெறும் கூச்சலும் சத்தமும் வெறும் கூட்டமுமாக இருக்கும். இதைவிட பெரிய கூட்டங்கள் உலகத்தில் அழகாக அவர்கள் எல்லாம் செய்கிறதை பார்க்கிறோமே. ஆனால் நாமோ சிறு கூட்டமாக இருந்தாலும் தேவாதி தேவன் நம்மத்தில் எழுந்தள்ளி இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஐயா, சிலாக்கியம். ஆகவேதான் என்ன கரிமான தேவஜனமே, உயிரோடு இருக்கும் வரை உன் தேவனை பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்து. உடைய வாழ்க்கையினால் உடைய ஊழியத்தினால தேவனை துரியப்படுத்து, அவரை மகிமைப்படுத்து. அல்லது போனா உடைய வாழ்க்கையில கண்ணை மூடும் பொழுது நீ கண்டது ஒரு மிச்சமும் இல்லைன்னு சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையினாலும் என்னுடைய ஊழியத்தினாலும் உண்மை நான் பகிர்ந்துடுத்த ஒரு வசனத்தில் வாசிப்பவே, இயேசு சொல்ல ஒரு வார்த்தை, யோவான் 17:4 நம்பரை சீக்கிரம் படிங்க. யோவான் 17:4 இப்ப இயேசு என்ன செய்யறாரு, பூமியில பிதாவைத்தான் மகிமைப்படுத்தினார், தன்னே அல்ல. ஆகவே பிதா குமாரனை மகிமைப்படுத்தினார், இதுதான் சத்தியம். நாமாக நமக்கு மகிமையை தேடக்கூடாது. தேவன் ஒரு மனுஷனை மகிமைப்படுத்தினால் மகிமைப்படுத்தணும், நல்லா விளையாடு. தேவன் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்றால் அவர் உயர்த்தட்டும். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் ஒரு மனுஷனை மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்தட்டும். ஆனால் நாமாக நம்மை உயர்த்துகிறதும் நமக்கு பேர் புகழ தேடுறதும் தேவனுக்கு அருவறுப்பான காரியம். எனக்கு சேர்த்துதான் பிரசவம் பண்றேன், அதுவும் பிரசவம் பண்ணதுக்கு நான் பயப்படுறேன். எனக்கு தேவன் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் அறிவார். நமக்கு போராட்டம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் இல்லை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கும் போராட்டம் எங்க இருக்கிறது அதிகமானு சொன்னா அவருடைய இருதயத்தின் நினைவுகளை தான் நம்மளுக்கு அதிகமான போராட்டம் இருக்குது. உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் யோசனைகளும் சரியாக இருக்குமாக இருந்தால், அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்குமாக இருந்தால், உங்களுடைய நடக்கைகள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமா இருக்கும். சத்தியத்தின்படியா சொல்றேன், ஒரு மரத்துக்கு வேர் எப்படியோ அதுபோல மனுஷனுக்கு அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தான் முக்கியம். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான்னு நீதிமொழி நான் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே தேவன பிள்ளைகளுக்கு போராட்டம் அவருடைய இருதயத்தின் நினைவுகள், அது வெளியில தெரியாது. நாம் என்ன நம்ம இப்பய நான் உங்களுக்கு இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் நீங்களுடைய இருதயத்தில் என்ன சிந்திக்கிறீங்க, என்ன விதமாக இந்த வார்த்தைகளை எடுக்கிறீங்க என்பதை தேவன் அறிவாரு, பேசுகிற என்னையும் அறிவாரு. பிகாஸ் ஹி இஸ் ஆல் மைட்டி அண்ட் ஓம்னி பிரசன்ட் அண்ட் ஓம்னி பாட்டன். அதை படி 17 படி.
பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து
முடித்தேன். மிக அருமையாக இருக்கிறது வாசகர் தெரியுமா, ஏ சொல்ற, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறாரு அதைத்தான் நீங்க சிந்திக்கணும். ஏ சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறாரு, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். What a beautiful witness has given by Jesus. ஆண்டவர் இயேசுவினால சொல்லப்படும் இந்த வார்த்தை அர்த்தத்தை ஆழத்தையும் கொஞ்சம் நீ யோசிப்பாயா, சிந்திக்கப்பாயா. பிதாவானவர் தன் குமாரனாகிய இயேசுவுக்கு இந்த உலகத்தில் அவர் எப்படியாய் ஊழியம் செய்ய வேண்டும், எப்படியாய் வாழ வேண்டும் என்று எல்லாவற்றையும் ஏற்கனவே அவர் நினைத்து வைத்திருந்தாரோ, திட்டமிட்டு வச்சிருந்தாரோ, அதை எல்லாவற்றையும் அப்படியே இந்த உலகத்திலே வாழ்ந்து நிறைவேற்றி முடித்தார். ஆகவே சொன்னாரு, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன், ஆகவே உண்மை மகிமைப்படுத்தேன். சொல்லட்டுமா, கேளுங்க 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 கேளுங்க. அதை போலவே நம்மை குறித்தும் நம் ஒவ்வொரு குறித்தும் நம் பரம தகப்பனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்கு. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற விருப்பங்கள், அவைகளை நாம் அறிந்து உணர்ந்து அவைகளை நாம் நிறைவேற்றி முடிப்போமாக இருந்தால் அதுவே தேவாதி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆனா ஒன்று, இயேசுவுக்கு பிதாவின் நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றது இலகுவாக இருக்கல. தேவ சித்தத்திலேதான் அதிக பிரச்சனைகள் வரும். மைண்ட் இட் பிளீஸ். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து தேவ திட்டத்தின்படி வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதிக போராட்டம், அதிக பிரச்சனை. சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் தெரியுமோ, எப்படியாவது நம்மை பிதாவின் திட்டத்திலிருந்து சித்தத்திலிருந்து நம்மை விலக வைப்பதற்காக பல விதங்களில பல கோணங்களிலே நமக்கு சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் வர்றதுக்கு இடம் இருக்குது. இதை நான் உங்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தேவனோடு நெருங்கி நடக்கிறேன், தேவனை தேடுகிறேன், ஆண்டவுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். ஆனா இந்த வாழ்விலே ஏன் போராட்டம்? அப்படியான இயேசுடைய வாழ்விலே போராட்டம் இல்லாமல் இல்லையே. ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம், அது அவருடைய சிலுவை பண்ணத்தை குறிக்கிறது. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுவரை எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். மனுஷர்களால இயேசு, தெய்வம் இறைவன் மனுஷர்களால நெருக்கப்பட்டிருக்கிறார். அவர் வாயிலிருந்து ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை கண்டுபிடித்து விட வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு தவறை அவருடைய வாழ்க்கையில கண்டுபிடித்து விட்டால் இவர் இயேசு தேவனுடைய குமாரன் இல்லை என்பதை நிரூபித்து விடலாம் என்பதற்காக பரிசேயர் சதுசேயர் அவரை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார். அவருக்கு பின்னாலே தெரிஞ்சாங்க, சீஷர்களோட அவர்களும் பின்னாலே தெரிஞ்சுட்டே இருந்திருக்கா. ஏனென்றால் இயேசு பின்பற்றால இயேசு பிழை கண்டுபிடிப்பதற்கா. இப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவு. நான் கடந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு தந்த ஊழியத்தில் சந்தித்த நெருக்கடிகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு நாள் கர்த்தர் தந்தநாதம் சொல்றேன், பல நெருக்கடிகளை அவர் சந்திச்சிருக்கிறார், பல போராட்டங்களை அவர் சந்திக்க முடிந்தது. ஆனால் எந்த சூழலிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஜாக்கிரதை. ஒரு சொல்லட்டுமா, எங்கேயாவது ஒரு இடத்திலேயாவது எப்பயாவது இயேசு பிதாவை பார்த்து, ஃபாதர் ஐ ஆம் சாரி, பிதாவே நான் வருந்துகிறேன், அதை செய்ய முடியாமல் போயிட்டது, இதை நிறைவேற்ற முடியாமல் போயிட்டது, அதை மறந்துட்டேன், இதை சரியா செய்ய செய்யாம விட்டுட்டேன், இதுல உண்மை இல்லாம இல்ல விட்டுட்டேன் என்று எங்கேயாவது இயேசு பிதாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தை நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. அக்குரேட். இயேசுடைய வாழ்க்கை என்ன? பிதாவின் சித்தம். அவர் பிதா தனக்கு நியமித்தவைகளை செய்து முடிக்கும். பிதாவிடத்தில் கேட்ட வார்த்தைகளை தான் அவர் பேசினார். பிதா செய்ய விரும்புறது ஆவிதன், பிதாவானது செய்ய குமாரன் காண்பது எதுவோ தாமாக ஒன்றையும் செய்ய மாட்டார். ஆகவே பிதா எதை செய்ய விரும்பினாரோ, எதை சொல்ல விரும்பினாரோ, அதையே அவர் செய்தார். அவரே அதையே அவர் பேசினார். ஆகவே பிதாவே, பூமியிலே உம்ப மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். நீங்களும் நானும் நம்மை குறித்த பிதாவின் சித்தத்தை திட்டத்தை நாம் நிறைவேற்றி முடிப்புமா இருந்தால், செய்து முடிப்புமாக இருந்தால் பிதாவை நாம் மகிமைப்படுத்த முடியும். அன்லஸ் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே பிதாவாகிய தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிற நிர்ணயிக்கப்பட்ட காரியங்களை நாம செய்யறதும் செய்யாம விடுகிறதும், அல்லது கொஞ்ச காலம் செய்யறதும் கொஞ்ச காலம் செய்யறதும், அல்லது அதுல நாம் அலட்சியமாக இருக்கிறதும், அல்லது தேவ காரியங்களில் ஏனோதானுடைய இருக்கிறதும் நாம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளும். ஆகவே போராட்டங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு, அப்படின்னா பிசாசு இல்லாம இருக்கணும். ஆனா அதன் மத்தியிலும் நாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்துவது நம்முடைய நோக்கமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு பாடு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நான் கண்டு வருகிறேன், எனக்கு கூட திருப்பி கொடுங்க தயவு செய்து. யோவான் 12 அதிகாரம், சீக்கிரம் பாருங்க. யோவான் 12 அதிகாரம் 43 வசனத்தை பார்ப்போம். யோவான் 12:43 படி.
அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அவர்கள் தேவனால்
வருகிற மகிமையிலும் பார்க்க
மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள்
என்று யார் சொன்னது? இயேசு டைரக்டர் சொன்னார். இதுக்கு பாருங்க, நம்முடைய மனசாட்சியை நாம தொட்டு கேட்போமே. நம்முடைய வாழ்க்கையினால் தேவனால் வருகிற மகிமை நாம விரும்புறோமா? மனுஷரால் வருகிற மகிமை நாம விரும்புறோம். மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து, அல்லது என்கின்ற எண்ணத்தோடு தேவனுடைய படியை நாம் செய்கிறோமா? அல்லது தேவனுக்கு முன்பாக நான் உண்மையை முத்தமாக இருந்து அவர் என்னை பாராட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, கர்த்தாவை உமக்கு மகிமையாக உமக்கு முன்பாக உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து தேவனுடைய படியை செய்கிறோமா? சோ, மனுஷரால் வருகிற மகிமையை விரும்புகிறவர்கள் தேவனுக்கு மகிமையாக வாழ முடியாது. மனுஷரால் வருகிற மகிமையை, புகழ்ச்சியை, பெருமையை விரும்புறவர்கள் தேவனுக்கு மகிமையாக இருக்க முடியாது, வாழ முடியாது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு மகிமையை தேடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்தும். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். உலகத்தில் இருக்கிறவன் அவன் எண்ணத்தையெல்லாம செஞ்சுட்டு இருக்கிறான். பட் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கூடி வரும் போதெல்லாம் சபையிலும் சரி, நம்முடைய தனி அன்றாட நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்றேன், நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்திலேயும் ஒரு தீர்மானம் இருக்கும்னு நான் விரும்புறேன். தயவு செய்து உங்களுடைய மனதில் ஒரு தீர்மானம் போடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினாலும் உம்மை நான் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற ஒரு ஒரு தீர்மானத்தை உங்கள் உள்ளத்தில் நீங்க எடுப்பீங்களாக இருந்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக நன்மையும் பெரியமாக இருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பே நான் சொல்றேன். உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை. இறைவனானவர், தேவனானவர் மனுஷனான போது பரலோகத்தை திறந்து மேன்மையை திறந்து தம்மைத்தான் பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமிக்கு வந்தபோது பிதாவுக்கு மகிமை, கிறிஸ்துவின் பரப்பு. இறைவன் மனிதனாகி இறைவன் மாமிசத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். பிதாவுக்கு மகிமை, மகிமை. கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுக்கு மகிமை. நம்முடைய வாழ்க்கையும் தேவனுக்கு மகிமையாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் கட்டுக்கொள்ள வேண்டிய சத்தியமும், நாம் கை கொள்ள வேண்டிய ஒரு சத்தியமும், தயவு செய்து உங்களுடைய இருதயத்தின் உள்ளத்திலிருந்து தீர்மானப்படுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஊழியமும் உமக்கு மகிமையாக இருக்கிறது. எனக்கு என் திறமைகளால் சில ஆண்டவர் சிலருக்கு சில திறமைகளை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்றேன். சிலருக்கு சில நல்ல திறமைகள் இருக்குது, சிலர் செய்யறத என்னால செய்ய முடியல. சிலருக்கு நல்ல திறமைகள் இருக்குது, அவைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படட்டும். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் அந்த திறமைகளின் அடிப்படையிலே அந்த திறமைகளை வைத்து நாம பெருமையை தேடிக்கொள்ள முயற்சி கூட, அந்த திறமைகளின் அடிப்படையிலே மக்கள் மத்தியிலே நாம மக்கள் திலகமாக மாறிட கூட, மனுஷ புகழ்ச்சியின் இது நமக்கு ஒரு போராட்டம். போராட்டம் யாராவது நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. சொல்ல முடியும், எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை அப்படி நான் சொல்லுவேன் இருந்தா, அப்படி நீங்க சொல்லுவீங்களா இருந்தா, நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஓர்டினரி. பட் நமக்கு போராட்டம் இருக்கு. போராட்டம் நம்முடைய மாம்சம் நம்மோட போராடுது. மாமிசம் புகழ்ச்சியை விரும்புது, மனுஷன் மத்தியில் மேன்மை விரும்புது, மனுஷனை பாராட்ட விரும்புது. நம்ம நல்ல ஒன்று சொல்லணும், நம்ம நல்ல ஊழிய காண்டு சொல்லணும், நல்ல சிஸ்டர், நல்ல பிரதர், நீ அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா. இப்ப ஒருவரும் பாராட்டுறது தப்புன்னு நான் சொல்லல, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒருவரும் பாராட்டுறது என்கரேஜ் பண்ண தப்பு இல்லை, ஆனா மற்றவர்களே பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம செய்வமா இருந்தா அது தேவனுக்கு முன்பாக நன்மையா இருக்கு. அதான் நான் சொல்லுவார். ஆகவே தேவன் நம்மை மகிமைப்படுத்தட்டுமே, தேவன் நம்ம உயர்த்தட்டுமே, தேவக்கரன் நம்மை ஆசீர்வதிக்கட்டுமே. கத்துடைய நாமத்துக்கு பயன்படும். ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதங்களிலே தேவனுக்கு மகிமை, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஊழியரும் தேவனுக்கு முன்பாக மகிமையாக இருக்கின்ற ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் நாம் சீக்கிரம் யோவான் ஏழாம் அதிகாரம் சீக்கிரம் யோவான் ஏழாம் அதிகாரம் அது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் ஏழாம் அதிகாரம் 18வது வசனம் பிளீஸ் கோய். நான் இதை கொப்பி எடுத்து இந்த பைபிளுக்குள்ள வச்சிருந்தேன், ஏன்னா எந்த கண்ணுக்கு அது அடிக்கடி தெரியட்டும். நான் அதில் சிக்கிட கூடாது. ஆண்டவருக்கு அழைச்ச தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்கு நான் கணக்கொப்பு கொடுக்கணும். ஆகவே அந்த தெய்வ பயனக்குள்ள இருக்கணும்பதுக்காக அதை கோப்பி பண்ணி இந்த பைபிளுக்கு வச்சிருந்தேன். அந்த வசனம் சுயமாய் பேசுகிறவன்
தன் சுய மகிமையை தேடுகிறான்.
தனக்கு பெருமையை புகழ தேடுறான். தன் அனுப்பினுடைய மகிமையை தேடுகிறவரோ உண்மையுள்ளவனா இருக்கிறார். அவனிடத்துல என்ன இல்ல, அநீதி. அப்ப நீங்களும் நானும் குறிப்பாக என்னை போல தேவனுடைய வசனத்தை போதிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் பணிவோடு தேவ பயத்தோடு சொல்ற ஒரு காரியம், நாம சுயமாக நாம பேசுவோமாக இருந்தா சொந்த புத்தியில் எடுத்து அல்லது மாமிச பிரகாரமாக நம்ம தேவனுடைய வசனத்தை கையாளுவோமாக இருந்தா நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்க முடியாது. நாம் தேவனை மகிமைப்படுத்த மட்டுமல்ல ஆண்டவர்கிட்ட லைனை விட்டுரும். அவர் என்ன சொல்ல விரும்புறாரோ அதை நாம சொல்ல பழகணும். அவர் என்னத்தை பேச விரும்புறாரோ அதை பேச விரும்பணும். அதுக்காக நாம காத்திருக்கணும். ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும், என்னத்தை பேசணும். நான் அடிக்கடி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் அப்படின்றார். அப்பனாசன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளா இந்த வாயிலே இந்த வாயை நிரப்புங்க, கூடவே உங்களுடைய பாரத்தை என் இதயத்துல வச்சிருக்கு. ஏன்னா வரும் பிரசங்கமாக நான் பேசிட்டு கடமை போல ஏதோ உலக உத்தியோகம் போல கடமை போல பேசிட்டு வந்துடக்கூடாது. நான் பேசுகிற உம்முடைய வார்த்தைகள் ஜனங்களே செயல்பட வேண்டும், மாற்றங்கள் பக்தி விருத்தி பரிசுத்தம் உண்டாக வேணுமே. அந்த வாரம், அந்த வாரம் எனக்குள்ள அப்பதான் நான் ஊக்கமாக ஆண்டவரத்தில் மன்றாட முடியும், செபிக்க முடியும். அவர்கிட்ட சொல்லட்டுமா? சொல்றேன், அவர் வரும்பொழுது வேறு சொல்றது தென்னுக்குரிய 4 அதிகாரத்தில் அவர் வரும்பொழுது அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி வழியா. உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், எனக்கு சேர்த்து, அவர் வரும்பொழுது தான் நாம் ஒவ்வொரு சபையில் எப்படி இருந்தோம் என்கின்ற புகழ்ச்சி வரும். நல்ல விளைவு வேதவசனம் தெளிவாய் சொல்லு, அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி அவர் வரும்பொழுது. ஏனென்றால் இருதயத்தின் அந்தரங்கங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறது. நான் உங்களை சமாளிச்சுட்டு போயிடல, அல்லது ஏதாவது ஒரு கதையை சொல்லி சரிப்படுத்திட்டு போயிடல. ஆண்டவரை எப்படி சமாளிக்கிற? டிஎல் மூடி என்கிற ஒரு பெரிய ஒளியக்காரன் சொன்னார், என்ற மனசாட்சி எனக்கு முதல் எதிரி என்று. அவர்தான் பைபிள் அதிகமாக சுத்த மனசாட்சி குறித்து வேதம் சொல்லு. சுத்த மனசாட்சியோட கர்த்தரை தொழுதுகளோடு சேர்ந்துகொள் அப்படி என்று. நம்முடைய மனசாட்சியே நம்மை குற்றப்படுத்துமா இருந்தால் தேவனுக்கு முன்பாக எப்படி நாம் நின்று மன்றார்? முதல்ல நம்முடைய மனசாட்சி சரிப்படுத்தும். நான் பேசுறது தேவன் கேட்டிருக்கிறாரு, நீங்கள் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்றது? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுறான். நான் என் செய்தினால எனக்கு பெருமைய புகழை தேடுற அப்படி நான் தேடினா நான் ஆண்டவருக்கு உண்மையில ஊழியக்கான இருக்க முடியாது. இப்படி சொல்லியும் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு உண்மையில ஊழியக்கான ஒரு பாசாங்கு செய்ய நான் விரும்பவே இல்லை. ஆனா தேவோட வசனத்தை உள்ளபடி சொல்றேன். தரக்கும் நான் பெரிய செய்தியை பேசி என்ன அநேகட பாராட்டை பெற்றேன். என்னை அழைச்சவருக்கு, என்னை அனுப்பினவருக்கு, என்னை வச்சவருக்கு நான் உண்மையாக இருக்காவிட்டால் எத்தனை பாராட்டுகள் எனக்கு குவிந்துதான் என்ன? எத்தனை பேர் நல்ல பிரசங்கி நல்ல பண்டு சொல்லித்தான் என்ன? பட் என்னை அழைச்சவருக்கு நான் உண்மை இல்லாவிட்டால் அவரை நான் மகிமைப்படுத்த மறந்தான். இந்த ஊழியம் எனக்கு எதுக்கு? ஏதாவது ஒரு உலக வேலையை போய் பார்த்துட்டு உழைச்சிட்டு போகலாம். என் உண்மைப்படி நான் சொல்றேன், காட் நாட் எவ்ரிதிங், என் விருப்பம் என் பாரமும் என் மன்றாட்டும் என் வேண்டுதலும். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய ஊழியத்தினாலும் தேவனுக்கு மகிமையை தேட சொல்லட்டுமா? இந்த உண்மை, இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில ஆழமாக பதிந்து இதை நாம கை கொள்ளுவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றமே உண்டாகும். பெரிய ஒரு மாற்றம் வரும், பெரிய திருப்பம் தான். தேவ மகிமையை பிசாசு களவெடுக்க விரும்புற, தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி ஜனங்களை திசை திருப்ப விரும்புகிறார். ஆகவே ஆராதனை நேரம் தொழுக நேரத்துல அங்க போறது, இங்க போறது, அங்கால பாக்குறது, இங்கால பாக்குறது, சுரன்றது, கதைக்கிறது, கன்சென்ட்ரேட் பண்ணி கருத்தோடு தேவனை பாடுறது இல்ல, துதிக்கிறது இல்ல, மைண்ட் அலைய விடுறது. பைபிள் சேஸ் தோத்திர வழியினரும் கத்தரை மகிமைப்படுத்துகிறார். அதை செய்யாதபடிதான் பிசாசனோட மைண்ட் அங்கும் இங்கும் அலக்கடிக்கிறார். மன்னிச்சுக்கொள்ளுங்க, ஆராதனைக்கு நாம ஆலயத்துக்கு வாரமே வந்து நாம என்னத்தை கதைக்கிறோம்? உங்களோட மனசாட்சி தெரியும், கத்துறது அறிவா கண்டது என்ன கதைச்சிட்டு வந்து இதுல வந்து இந்த ஏசப்பா தோத்திரம் எப்படி பாடுறது? நம்மட மைண்ட் என்ன ஏதாவது சுவிட்ச நாம ஓன் பண்ணி ஓ பண்றது. So we have to prepare ourselves before we come to the church. Before we worship the Lord, we have to prepare ourselves to worship the Lord with our whole mind and heart. தேவனை ஆராதிக்கிறதுக்கு நம்மை நாம இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஆயுதம், சிறப்பாக ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆயத்தம் அவசியம். அவசியம் மறுப்பதற்கோ மறைக்கிறதுக்கோ இல்லை. அப்ப இப்படி உலக காரியங்கள் இருக்கும் பொழுது உன்னதமான தேவனோட நெருங்கவும் அட்டா 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 அந்த பரலோக தேவனின் மகிமைக்குள்ளே நாம பிரவேசி அதான் இன்றைக்கு அநேகர் ஆராதிக்கிறாங்க. தேவனை பிரசனத்தை அனுபவிக்கிறது இல்லை. காஞ்சி போல வனாந்திரம் போல கிடக்குது வாழ்க்கை. ஒரு துடிப்பு இல்ல, தேவனுக்காக வாழ வேண்டும் என்கொன்று வாஞ்சை இல்ல, வைராக்கியம் இல்ல. டாக்டிகளை போய் ஆராதனைக்கு வந்து போறதோடே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம திருப்திப்படுத்திடக்கூடாது. டாக்டிகளை மாத்திரம்தான் நமக்கு ஆண்டவர் ஆண்டவரா. எனக்கு அருமையான தேவஜனமே, அன்றாட நம்முடைய வாழ்வினை தேவனை மகிமைப்படுத்த பிரியப்படுத்த டேக் டிசிஷன். Read the scripture, what the Bible says. Thiranda irudhayathodu thiranda kannodu padi 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 indha vaarthaigal unakkum enakkum avar viragalal eludhi kodukapattirukkirathu. நான் சில இடத்துல ஆண்டவர் பார்த்து சொன்ன ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும் ஒரு தடவையாவது நான் கை கொண்டேன், ஒரு கடை ஒரு தடவையாவது ஒரு வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நான் கை கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா ஒன்று பிடிச்சு ஒன்று நம்ம விடையில. எனக்கு தெரியும் சில சில வசனங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, சில வசனங்களும் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறாங்க. பட் அது நல்லதில்ல, நம்ம நாம திருப்திப்படுத்திடாதபடி தேவன் முன்பாக நிதானமாக நாம சிந்திக்க கவனமாக இருக்கு. ஆகவே சுயமாய் பேசாமல் தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய செய்திகளை பெற்று, நான் சில இடத்துல யோசிப்பேன், நான் ஏன் வேதத்தை வாசிக்கிறேன், மற்றவர்களுக்கு போதிக்கிறதுக்கா நான் கை கொள்றதுக்கா, இப்படி என்ன நான் கேட்டுக்கொள்ளணும், இது எனக்கு தொழிலா அல்லது வாழ்க்கையா, வேதத்தை படிச்சு மற்றவங்களுக்கு போதிக்கிறது எனக்கு ஒரு வேலையா அல்லது என் வாழ்க்கையா, எப்படி நான் என்னை பார்த்து எனக்குள்ள யோசிக்கிறது. ஏன்னா நமக்கு எப்பயுமே ஆண்டவர் நம்ம பற்றி என்ன நினைவாக இருப்பாரோ, நாம நாம செய்யறது சரியா, நம்ம நடக்கிறது சரியா, நாம ஊனிக்கிறது சரியா, நம்மளோட வாழ்க்கை இப்படி அடிக்கடி நான் யோசிக்கிறது உண்டு. அவர் நம்ம பற்றி என்ன நினைப்பாரு, கத்தாவ இது சரியா, நான் இப்படி செய்யலாமா. தனக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கும் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். செய்யறது எல்லாம் சரியா புரிய எனக்கு எல்லாம் ஒரு விதம் தெரியாது, பயத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். தப்புகளை தேவை செய்து மன்னிக்கப்பட்டிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுறதோ அவரிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நான் சத்தியத்தை அறிய என்று சொல்ல நான் பையனா இருக்கிறேன். என் வசனத்துக்கு நடுங்கிறவரை நான் நோக்கி பார்ப்பேன். இன்னொரு வசனத்தை நான் வாசிப்பேன் சீக்கிரமா. ஒன்று கொரிந்தியர் 10 31 வசனத்தை படிங்க, எல்லாரும் படித்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10 31 வசனம் பண்ணுங்க.
ஆகியால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்.
புசித்தாலும், இந்த வசனத்தை ஆரம்ப நாட்கள் வாசிக்கும் பொழுது எனக்கு விளங்கலை, புரியல. பிறகு டாக்டர் போக போதான் எனக்கு ஆண்டவர்களோடு முடிச்சு தந்தாரு, எனக்கு கிடைச்ச வலிச்சு தந்தாரு சொல்றது. இது கொஞ்சம் யோசிங்க, சாப்பிட்டாலும் குடிச்சாலும் கூட புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் அப்படி இருக்காங்க பாருங்க, புசித்தாலும் குடித்தாலும் எல்லா எதை செய்தாலும். அந்த வசனத்தின் வியாக்கியானம் எனக்கு தெரிஞ்ச சொல்றேன், புசித்தாலோ குடித்தாலோ எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. சரி, இப்ப என்ன கவனிங்க, இந்த வசனத்துக்கு விளக்கம் என்ன, என்ன கவனிங்க, இப்ப நாம ஒவ்வொரு நாளும் புசிக்கிறோம் குடிக்கிறோம், நாம வாழ்றதுக்கு நாம புசிக்கணும் குடிக்கணும், அதான் நான் சொல்றது இல்லையா, நாம வாழ்றதுக்காக புசிக்கிறோம், நாம் புசிக்கிறதுக்காக வாழல. ஹலோ, நான் சொல்றது விளையாடு, நாம் வாழ்றதுக்காக சாப்பிடுறோம், சாப்பிடுறதுக்காக வாழல. இந்த ஜப்பான்ல ஒரு வித குத்துச்சண்டை இருக்கு, சில பார்த்துருப்பீங்க தெரியாது, அவங்க தின்றதுக்கு கிலோ கணக்கா தின்னுவாங்க, வண்டியும் கொண்டியும் கையும் காலும் கிலோ கணக்கா சாப்பிடுறாங்க, என்ன தெரியாது சாப்பாடு. சிலரை பாருங்க, கோச்சோடாது எப்ப பார்த்தாலும் ஏதாவது கடிச்சுட்டே இருப்பாங்க. காரோடைய பார்த்தா சில பேர் காரோடையத்துல குறிப்பா சில பொம்பளையோட பாத்தீங்கன்னா ஒரு பைபிள் அப்பிள் எடுத்து கடிச்சுட்டு வச்சு ஏதாவது உள்ளுக்கு போய்கிட்டே இருக்கு. இவன்தான் சாப்பாட்டு பெரிய, எப்பயும் எதையாவது கோபிச்சு கொள்ளாதீங்க, நான் என்ன செய்யறது சொல்ல முடியல, எப்பயும் சாப்பாட்டு நினைவாகவே இருக்கிறது, எப்பயும் ஏதாவது தின்னுட்டே இருக்கணும், ஏதாவது குடிச்சுட்டே இருக்கணும், இதான் சாப்பாட்டு பெரிய. சோ நாம வாழ்றதுக்காக சாப்பிடுறவையுடைய சாப்பிடுறதுக்காக வாழேன், நாம வாழ்றதுக்காக வேலை செய்யறோம், வேலை செய்யறதுக்காக நாம வாழ இல்லை. இதை நான் உலகத்துக்கு சொன்னா சிரிப்பாங்க, பட் நான் உங்களுக்கு தான் சொல்றேன், நாம வாழ்றதுக்காக வேலை செய்யற மொழிய வேலை செய்யறதுக்காக வாழ, காலம் முழுவதும் வேலையை செஞ்சுட்டு அம்போட்டு கண்ணை மூட்டிட்டு ஏசப்பா கதவு தரோட நாம சொல்லல, அதுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, பட் வேலை செய்வதே நம்மளோட நோக்கமாக மாறிடக்கூடாது. நான் வாழ்றது ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வரும், எனக்கு நான் வாழணும், எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, அவளை பார்க்கணும், பராமரிக்கணும், ஒழுங்காக வேலை செய்யணும். இன்னும் சில பேருக்கு ஒழுங்கா வேலை செய்யறது கோச்சுக்கொள்ள மாட்டேங்கிறது, ஒரு வேலையில நிரந்தரமா நிக்கிறது இல்லை, என்ன செய்யறது. மனசுல இவர் நல்ல பிரசங்கன்னு சொல்லு, அதுவும் எனக்கு சந்தோஷம், நல்ல பிரசங்க இல்லையே எனக்கு அதுமான தேவோட பிள்ளைகளே. டிஜிஎஸ் தினகரன் சொல்லுவாரு, ஒரு ஊழியக்காரன் முதலாவது ஒண்ணு உலக வேலையில ஒழுங்கா இருந்துவார், அது ஒழுங்கா செய், அதுல உண்மையா இருக்கு. கத்தர் ஒன்று ஊழியத்துக்கு பிரிச்சு கூப்பிடும் பொழுது போ, அதுக்கு ஒப்பு கொடுன்னு சொல்லுவார். உலக வேலையிலே உண்மை இல்லாமல் இருந்து ஆண்டுபட்டு ஊழியத்தை எப்படி உண்மையா செய்ய போறேன்னு அவருடைய கருத்து. அதை நான் ஆமோதிக்கிறேன். எனக்கு அறிமுறை தேவனுடைய ஜனமே, புசித்தாலும் குடித்தாலும் நல்லா கவனிங்க. நாம வாழ்றதுக்காக புசிக்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, நாம சாப்பிட்டுதான் ஆக போகணும் உயிர் வாழ்றதுக்கு. ஆனா சாப்பிட்டா சாப்பிடாம நாம வாழ முடியாது, செத்துப்படும். சரிதான், இப்ப நாம சாப்பிடுறோம் உயிர் வாழ்றதுக்கு. இப்ப கேள்வி, எதற்காக நாம உயிர் வாழ போறோம்? நல்லா விளையா, நாம புசிக்கிறோம் குடிக்கிறோம் உயிர் வாழ்றதுக்காக. பட் கேள்வி என்ன, நாம எதற்காக உயிர் வாழ போறோம்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புசித்து குடித்து எனக்கு மகிமையாக வாழு. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ஆண்டவர் எதிரி இல்லை. தன் ஜனங்களுக்கு அவரே வானத்திலிருந்து 40 வருஷம் மன்னாவை கொடுத்து, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து போஷித்து, அவனவன் திண்டு சின்ன ஒவ்வொரு நாளும் அவனுக்கு என்ன குளிரா வெயிலா, 40 நாளும் கஷ்டம் இல்லாம வேலை செய்யும் கொடு, வேலையும் இல்லை, காலம் எழும்புறது போறது புறக்கிறது அரைக்கிறது இடிக்கிறது புசிக்கிறது சாப்பிடுறது படுக்கிறது, இதான் 40 ஆண்டுகள் அவங்களுக்கு வேலையே இல்லைங்க, வேலையே இல்லை. ஆண்டவர் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுறாரு, அவங்க எடுத்து விதவிதமாக அதை சமைச்சு கத்தரே அவங்களுக்கு மகிமையாக வாழ வேண்டும். என் சரத்தில் எனக்கு பலம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும். நாம் வாழ்ந்து இந்த சரத்தில் வாழ்ந்து புசித்தோ குடித்தோ வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தேவனுக்கு மகிமையாக வாழ்றதுக்காக தேவனுக்காக வாழ்றதுக்காக புசிக்கிறேன் குடிக்கிறேன் மட்டுமல்ல, எதை செய்தாலும் தட்டித்த இம்பார்ட்டன் அப்படி இருக்கு இல்லையா, எதை செய்தாலும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு மகிமையாக இருக்குதா? எத்தனை காரியங்களை நாம தேவனுக்கு விருப்பம் இல்லாம செய்யறோம் யோசிச்சுப்பா. எத்தனை காரியங்கள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத, தேவனுடைய பிள்ளைகளைப்பா, தேவனுடைய ஊழியக்காரப்பா. எனக்கு என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன் கடவுளுக்கு. நான் பெரியப்பா சுத்தவாண்டு வச்சு கிடைக்கல, நல்ல தயவுகளே. எத்தனை காரியங்களை நாம தேவனுக்கு விரோதமாக செய்கிறோம், கதைக்கிறோம், திட்டமிடுகிறோம். ஆண்டவரோ இன்னும் நம்மை தள்ளிவிடல. அதான் நான் சொல்ல, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் மாறிப்போம். எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, 4 பிள்ளைகள் இருக்காங்க. நான் பப்ளிக்கத்தை சொல்றேன், ஏன் தெரியுமா? நான் ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்ன இருந்தாலும் மனுஷிக அன்பு மனுஷிக அன்பு தான், அது ஏறும் இறங்கும் மாறும் மறையும் கூடும் கொன்றும், அது மனுஷிக அன்பு தான். ஆனால் த டிவைன் லவ், தெய்வீக அன்பு, தேவனுடைய அன்பு, கிறிஸ்து அன்பு ஒன்றுதான், மாறாது மாறாது மாறாது. நான் தப்பு பண்ணினாலும், ஒருவேளை நான் பிளவிட்டாலும் கூட, தம் முகத்தை எனக்கு அவர் திருப்பினதில்லை, இதுவர் என்னை சீ என்று தள்ளிவிடவும் இல்லை. நீ இப்படியெல்லாம் நடந்துட்டாய், இப்படியெல்லாம் என்னை வேதனைப்படுத்திட்டாய், ஆகவே போ அப்பா என்று இதுவரை என்னை பார்த்து சொன்னதும் இல்லை. காரணம், அவருடைய தெய்வீக அன்பு. அவைதான் யோவான் 15:9 சொன்னாரு, என்னுடைய அன்பிலே ரிமைன், அந்த வசனத்துக்கு ரிமைன் இன் மை லவ், அல்லது லிவ் இன் மீ, அல்லது டுவல் இன் மீ அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள, எனக்குள்ள வாழுங்க, என்னோடு வாழுங்க. கொடியானது சரியில்லை திருக்கா விட்டா தான் நான் கை கொண்டதை போல என்னால் எல்லாம் உங்களாலே ஒன்று செய்யும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, புசித்தாலும் குடித்தாலும் தேவையுடைய மகிமைக்காக செய்யுங்கள் என்று விதை சொல்லுது. ஸோ இன்னும் சில பத்திரமா காரியங்களை நான் சொல்லலாம். அதனால் நான் இதோடு முடிச்சு அடுத்ததுக்குள்ள போக விரும்புகிறேன், சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். என்னவென்றால், இதுவரை நான் பேசின செய்தியின் சாராம்சத்தை திரும்ப திரும்ப புரட்ட விரும்புகிறேன். என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய ஊழியத்தினாலும் நம் தேவாதி தேவன் மகிமைப்படட்டும். நான் சொல்ல, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தி என் மனம் மகிழணும் அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை எங்கெல்லாம் கத்தர் மகிமைப்படுறாரோ அங்கெல்லாம் என் மனம் மகிழும், சந்தோஷப்படும். ஓப்பனா நான் சொல்றேன், நீங்க நம்பினா எனக்கு அது பிரச்சனை உள்ளது சொல்றேன். எந்த கூடுகையிலேயோ எந்த இடத்திலேயோ கத்தர் மகிமைப்படுறாரோ அங்க என் மனம் மகிழும். நம்பர் 2, முதலாவது தேவனுக்கு மகிமை. நம்பர் 2வது காரியம் என்ன தெரியுமா? பூமியிலே சபாதம். இதை குறித்து கொஞ்சம் விரிவா பேசலாம், பட் சுருக்கமா சொல்ல வரும்பேன். நல்லா கவனிங்க, இயேசு பிறந்த போது, ஹலோ உங்களோட மைண்ட் அங்கே விட்டுறாதீங்க, சீக்கிரம் முடிக்க பாரு கேளுங்க. நான் கொண்டு வந்து எல்லாத்தையும் பேசி முடிக்கணும் பண்ணது எனக்கு நோக்கம் இல்லை, கண்ட்ரோல் பை த டைம் எனக்கு தெரியும். கவனிங்க, 2வது காரியம் என்ன தெரியுமா? பூமியிலே சமாதம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பால பூமிக்கு சமாதானம். அது அர்த்தம் என்ன? பூமியிலே
பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிறிஸ்துவின் பிறப்பு சமாதானம் என்கிற நற்செய்தி தேவதூதர்களால் அறிவிக்கப்பட்டிருக்குது. பூமியில பிறக்கிற மனுஷனுக்கும் பிறக்க போகிற மனுஷனுக்கும் ஒவ்வொருவனுக்கும் தேவனாலே சமாதானம் உண்டு என்கின்ற நற்செய்தி ஆண்டவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, தேவதூதர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இன்றைக்கு இந்த உலகத்திலே அதிகமான மக்களுடைய இதயத்தில் சமாதானம் இல்லையே. ஏன் நான் சொல்றதை கொஞ்சம் தயவு செய்து சிந்திங்க, நான் சொல்றதை சிந்திங்க. இயேசு பிறந்த போது பூமிக்கு சமாதானம் அறிவிக்கப்படும். பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமாதானம் இயேசுட பிறப்பான்னு அறிவிக்கப்படும். அப்ப தேவன் ஒரு நற்செய்தி அனுப்பியிருக்கார், தேவதூதனாக ஒவ்வொரு மனுஷனும் சமாதானம். அப்படி இருந்தும் இந்த பூமியில இன்றைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தே டோன்ட் ஹேவ் ரியல் பீஸ் இன் தேர் மைண்ட் அண்ட் ஹார்ட். ஆஸ் யூ நோ, அதிகமான மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, பட்டம் இருக்குது, பங்களா இருக்குது, தே ஹேவ் எவ்ரிதிங், எல்லாம் இருக்குது. ஆனால் அவனுக்கு தேவையான நிம்மதி சமாதானம் காரணம் என்ன? அப்படி தேவனுடைய வசனம் பொய்யாகும். நான் சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் சொல்றது தயவுசெய்து செய்யுங்க. ஏன் இன்றைக்கு பெரும்பான்மையான ஜனங்கள் பூமியில சமாதானம் இல்லாம வாழ்றார்களா இருந்தா, சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் பிறவு, சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் காரணர், இப்படி ஐந்து பேர் வேதத்தில் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் நல்ல நல்லா விளைய கொடுங்க, கர்த்தருக்கு முன்பாக இதை நான் இலங்கையிலும் தைரியமா சொல்லியிருக்கேன், சொல்ல கவனி. சமாதானத்தின் தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லாத வரைக்கும், சமாதானத்தின் ராஜா ஒரு மனுஷன வாழ்விலே பிரவேசிக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்விலே மெய்யான சமாதானம் இருக்கவே இருக்க முடியாது. உலகம் ஒரு மனுஷனுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுக்க முடியாது. ஏதாவது சாங்கபோங்கமாக ஏதாவது நாலு வார்த்தை சொல்லி சமாளிச்சுட்டு போகலாம். ஆனால் மனுஷனுக்கு தேவையான மெய்யான சமாதானத்தை உலகமோ எந்த மனுஷனோ கொடுக்க முடியாது. இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி கேட்கல. ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளா சுகமான குணமான. ரைட், நான் சொல்றது சரி அல்ல கவனிங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுற, ஹி பேட் தி பிரைஸ் ஆல்ரெடி ஆன் தி கிராஸ். நீயும் நானும் பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில கிரயம் ஏற்கனவே கிரயம் செலுத்தி இருக்கிறார். அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்வில பிரவேசிக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்வில மெய்யான சமாதானம் இருக்கார். ஒன்று. இரண்டாவது, பாவங்கள், நான் சொல்றதை கேளுங்க, நம்பின நம்புங்க, நம்பாட்ட முடியுங்க, ஐ நோ வட இப்படி சொல்லுங்க முடியுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படும் வரை, லிசன் டு மீ, ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அவருடைய மனதில தேவனுடைய சமாதானம் குடிகொண்டது இடமே இல்லை. இன்னும் ஒரு படி மேல போகட்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கூட கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பாவம் செஞ்சுட்டா மனசுல இருக்கிற அந்த அமைதி நிம்மதிய சமாதானமாகும். பிற என்ன நடக்குது? தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்த, நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியை நமக்கு உந்து தள்ள, நாம தேவ சமூகத்தில் முழங்கால் படி, ஆண்டவரே உமக்கும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், கர்த்தாவே என்னை மன்னியும் வேண்டு, மனந்திருந்து உண்மையாக மனம் பருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார், திரும்ப அந்த தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு அருளுகிறார் என்பதுதான் சத்தியமா. ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனை அடித்து சொல்லுவேன். நீங்க சிரிக்கலாம், நகைக்கலாம், கதைக்கலாம், கூடலாம், கொள்ளலாம், பட் நான் உங்களை சொல்லுகிறேன், வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமாக இருந்தால் தேவ சமாதானம் நம்முடைய வாழ்வில் குடிகொண்டதுக்கு இடம் இல்லை. தேவ ஆவியானவர் உள்ளுக்கு துக்கப்பட்டுக் கொண்டிருக்க எப்படி தேவ சமாதானத்தை நீங்கள் நான் அனுபவிக்க முடியும்? அவருடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுடுவன் தேவ இறக்கம் வருவான். பாவத்தோடு வாழக்கூடாது. பாவங்களை கண்டிக்காத பிரசங்களுக்கு பயங்கர கிராக்கி. இப்ப தேவனை பிரியப்படுத்தப்படுமாக இருந்தால், தேவனை மகிமைப்படுத்தப்படுமாக இருந்தால் நம்முடைய வாழ்வில் பாவத்துக்கு விரதம் நம்ம போராடும், அவைகளிலிருந்து நம்ம விடுதலையாக அதுக்கு விலகி பாவத்துக்கு விலகி நம்மை பாதுகாத்துக்கணும். ஆகவே நான் சொல்றது கேளுங்க, சபாதனத்தின் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் மனுஷனுக்கு சமாதானம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான ஜனங்கள், பெருந்தொகையான ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை இதுவரையில அறியல, இதுவரையில அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை, இதுவரையில அவர்கள் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு நாடுகளுக்குள்ளே யுத்தம், பஞ்சம், வறுமை, போராட்டங்கள், இன்றைக்கு மத்திய கிழக்கில் போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்குது. எப்ப யுத்தம் வெடிக்குமோ தெரியாது. ஆங்கில போட்டு வச்சுக்கல, கொஞ்சம் யோசிச்சுக்கொள்ளுங்க. எப்ப வெடிக்குமோ தெரியாது, என்ன நடக்குமோ தெரியாது. இனி ஒரு யுத்தம் வருமா இருந்தா கணக்கிடவே முடியாது. அது எல்லாத்தையும் ஏன் நான் சொல்லுவேன், எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் என்ன படிக்கவே உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றது கேளுங்க, உலகத்தில் அதிகமான ஜனங்கள் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறாங்க, அறிந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கப்படியால் அவங்களோட மனசுல என்ன இல்லை, மெய்யான சமாதானம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் ஏராளமான ஜனங்கள் கடவுள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவைதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்காங்க. கல்லையும் மண்ணையும் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. ஆனால் சாகும் பொழுது அவங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, எங்க போற மட்டும் தெரியல, ஐயோ பயமா இருக்குது. காலம் முழுவதும் கல்லையும் மண்ணையும் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்களே. பக்தி இருக்குதப்பா, கடவுள் நம்பிக்கை இருக்குது, பக்தி இருக்குது. ஆனா சாகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை, சாகும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லை, சாகும் பொழுது தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பு என்ற நம்பிக்கை இல்லாம கண்ண முடுறது என்னே பரிதாபம். சிந்தி, ஒரு காலத்துல நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம், பக்தி உள்ளவர்களாக இருந்தோம், ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தோம். கத்தரோ நம்மையில வைத்த இறக்கத்தினால் கிருபையினால நம்மை சந்தித்து நம்முடைய கண்கள் நீங்களே தெரிந்து கொள்ளவில்லை. பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற கூட்டம், பரிசுத்தமாக வாடுகிற கூட்டம், ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற கூட்டம், நம்பிக்கையோடு வாடுகிற கூட்டம், இதுதான். இங்கே தேவன் பிரியப்படுகிறார், இங்கே தேவன் மகிமைப்படுகிறார். இன்றைக்கு உலகத்தில் அநேகமான ஜனங்களுக்கு சமாதானம் இல்லாத காரணம், கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத. ஆனால் சமாதானம் கூறப்பட்டிருக்கு, ஏற்கனவே கிறிஸ்துவ பரப்பார், அதனால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள. நேரம் மூன்றாவது தெரியுமா, மனுஷன் மேல் பிரியம். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பால் பிறப்பு மனுஷக்கு நல்லா விளையாடுங்க, இயேசு கிறிஸ்துடைய மானுட பிறப்பு மனுஷர்கள் மேல் இருக்கிற பிரியம். இயேசு கிறிஸ்துடைய மானுட பிறப்பு மனுஷர்கள் மேல் இருக்கிற அன்பு. இவன் 3:16 என்ன சொல் பார்க்கிறோம், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். தந்தருளி, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆகவே இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தது மனுஷன் மேலே அவருக்கு இருந்த பிரியம். ஐயா அம்மா, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துடைய மானிட பிறப்பு மனுஷர் மேலே பிதாவாகிய தேவன் வைத்த பிரியம் அன்புதான் தன் சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு மனுஷிய சாயல அனுப்பினது. இப்ப நான் அவன் சொல்றேன் கேளுங்க, யதார்த்தமா அவன் சொல்றேன் கேளுங்க. இப்ப என்ன கேளுங்க, ஒருவேளை எண்ணத்துல என்ன இருக்கிற பணத்தை கொடுக்க முடியும், பொருளை கொடுக்க முடியும், ஏதாவது ஒன்றை கொடுக்க முடியும், ஆனா என் மகனை நான் கொடுக்க விரும்பாட்டேன். எதை நான் இழக்க விரும்பு ஏற்பாடு, என் மகனவர் இழக்க நான் விரும்பாட்டேன். எல்லா தகவல் ஒத்துக்கொள்ள காரியம் இப்படி இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மேல வைத்த பெரியம், நம்மேல வைத்த அன்பின் நிமித்தமாக தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு மனுஷிய சாயல அனுப்பினார். என்னத்துக்காக அனுப்பினாரு, காரி துப்பு, முகத்துல காரி துப்பு வாங்க, கண்ணத்துல அரைவாங்க, தலையில குட்டுவாங்க, நிந்திப்பாங்க, அவமானம் படுத்துவார்கள், சாட்சியால அடிப்பார்கள், சிலுவையில அரைவார்கள், கடினமான வார்த்தைகளெல்லாம் பிரயோகிப்பார்கள். 33 ஆண்டுகள் இந்த பூமியில நீ வாழும், இதெல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் மனுஷங்களால நெருக்கப்படவும் உடைக்கப்படவும் நொறுக்கப்படவும் பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனையே அவர் என்ன செய்தாரு, ஒப்பு கொடுத்தாரு, கையெழுத்தாரு, அனுமதித்தாரு, அனுப்பினாரு. காரணம் உண்மையிலும் என்மேலும் அவருக்கு இருக்கிற பெரிய அன்பு. ஒரு வசனம் நான் வாசிப்போம் முடிக்கிறேன். 1 ஜோவான் ஒன்று யோவான் 4:9
தம்முடைய ஒரே போரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வழிபட்டது.
பாத்தீங்கன்னா அவரை நமக்கு அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல வைத்த அன்பு வழிபட்டது. ஆகவே பிதாவாகிய தேவன் நம்மேல வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக காட்டுவதற்காக தன் சொந்த குமாரனை மாமிசத்தில் இந்த பூமிக்கு அனுப்பினாரு. மாமிசத்தில் இருக்கிற நம்மை மீட்பதற்காக தேவன் தன் சொந்த குமாரனை மாமிச சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒன்றை நீங்க விளைக்கொள்ளுங்க, தேவன் தேவனாகவே இந்த பூமிக்கு வந்திருந்தால் இந்த பூமி அவரை தாங்கிறதுக்கு முடியாது. தேவன் தன்னுடைய மகிமையோடு இந்த பூமிக்கு வந்திருந்தால் இந்த பூமி அவரை தாங்க முடியாது. நம்ம இலகுவ எல்லாரும் தெரியுமே, இந்த சூரியன் இருக்கிறது கொஞ்சம் கீழே இறங்கின பூமியே பொசுங்கி போடும். அப்படியான அதை படைச்சவர் எவ்வளவு மத்தியான நேரத்தில் பிரகாசமான ஒரு வெளிச்சம் அதை என் கண்களை கூட்டாக்கி கீழே விழுந்து யோசிங்க. மத்தியான வேலையில இங்க நம்ம நாட்டு பக்கங்கள்ல மத்தியான வேலையில சூரியன் எவ்வளவு டிகிரியில இருக்கும்னு தெரியும் தானே இல்லையா? அந்த மத்தியான வேலையில இருந்த வெயிலே அதை விட ஒரு பேரொளி, அதை மேவி அதை ஓபக்கம் பண்ணி ஒரு பேரொளி பிரகாசித்தபடியாத்தான் அந்த அவருடைய கண் பார்வை விழுந்து வைக்கு. இந்த பைபிள் சொல்றது சேரக்கூடாத ஒளியிலே வாசம். மகிமையின் தேவனப்பாவ இவரை மகிமைப்படுத்தாத வாழ்க்கை நமக்கு எதற்கு? இவரை மகிமைப்படுத்தாத ஆராதனைகள் கூடிய அன்பு நெஞ்சங்களை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ மகிமை நம்முடைய இருதயத்திலே பெறுகிறது. கத்தருக்கு மகிமை ஆண்டவரே, எனக்கு இங்கே இருக்கிற நாளெல்லாம் உண்மை நான் மகிமைப்படுத்த உண்மை பிரியப்படுத்த இந்த எண்ணம் மாத்திரம் நமக்குள்ள பந்திரமாக இருந்தால் நம்மேல தேவன் பிரியப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படட்டும். நம்முடைய பணிகளிலே நம்முடைய ஊழியங்களிலே நாம் கர்த்தர் மகிமைப்படட்டும். நற்கிரியைகள் நாம் செய்கிற யோவான் மத்தேயு 5:14 பார்க்கும் பொழுது இவ்விதமாய் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது என்றெல்லாம் சொல்றாரு. நற்கிரியைகள் நற்செயல்கள் நன்மைகள் பிரகாசிக்கிற வெளிச்சம் அது தேவனுக்கு மகிமை என்று சொல்றாரு. ஆகவே நம்முடைய நன்மைகளால் நாம் செய்கிற நன்மைகளால நற்கிரிகளால தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியும். எனக்கு ஆண்டவர் சோத்திரம் சில பேர் நம்ம சபையில இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஏழைகளுக்கு கொஞ்சம் காசு போட்டிருக்கிற இந்த வாரம் அதை அனுப்பத்துக்கு இருக்கு. வெளிப்படுத்த சொல்றேன் அவங்க இது கிவிங். இது கிறிஸ்துமஸ் என்றாலே கிவிங் என்று அர்த்தம், கொடுக்கிறது. தேவன் தன் குமாரனை கொடுத்தார். ஆகவே சில பேர் தங்கள் இருந்தத்தில் எவப்பட்டு இலங்கைக்கு ஏழைகளை நினைச்சா கூட அதுக்காக ஆண்டு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரம் அதுக்கு பணங்கள்லாம் நீ கொடுத்த பணங்கள்லாம் கடுகுண்பாக ஒரு சதம் தப்பாம கத்துக்கு முன்னால் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு நான் அனுப்பி உங்களோட கணக்கிலே பலன் கொடுக்கும்படி கத்தர் கிரிய செய்வார். ஆண்டு ஸ்தோத்திரம். இந்த கரிமான தேவோட பிள்ளைகளை கத்தர் மகிமைப்படுத்துவோம். தேவ சாயலாக பார்ப்போம். செல்வோட சாயலா பிளீஸ் எல்லாத்தையும்.